நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் கோவிந்தராஜன் அப்பு.
வணக்கம் சஞ்சயன், நீண்ட நாளுக்கு பிறகு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
நேற்று நிதிநிலை அறிக்கையை கருவூல காப்பாளர் ஜாஷ் ஃப்ரைடன்பர்க் நாடாளுமன்றத்திலே வெளியிட்டார். இந்த நிதிநிலை அறிக்கை இரண்டாம் உலக போருக்கு பின் அறிவிக்கப்படுகின்ற மிகவும் முக்கியமான அறிக்கை என்று பிரதமர் கூட குறிப்பிட்டிருக்கிறார். அதை பற்றி இறுதியில் பேசுவோம். முதலிலே இந்த நிதிநிலை அறிக்கை மூலம், 2020-2021 நிதிநிலை அறிக்கை மூலம் யார் யார் பலனடைய போகிறார்கள், யாருக்கு அனுகூலமாக இது அமைகிறது?
இந்த நிதிநிலை அறிக்கை வந்து மத்த நிதிநிலை அறிக்கையோட கொஞ்சம் வித்தியாசமான நிதிநிலை அறிக்கை. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லா நாட்டிலையும் இருக்கிற பொருளாதார மந்த நிலை, குறிப்பா நீங்க ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா, ரெண்டு குவார்டர், ஜூன் குவார்டரும் அதுக்கு முந்தின குவார்டரும் நெகட்டிவ் ஜிடிபி, அதாவது உள்நாட்டு உற்பத்தி வந்து நெகட்டிவா இருந்த சூழ்நிலையில மந்த நிலை ரிசஷனை நோக்கி போய்கொண்டிருக்கும். தேர்ட் குவார்டர் வந்து இன்னைக்கு செப்டம்பர் முடிஞ்சிருச்சு, அதுவும் நெகட்டிவா தான் நமக்கு காமிக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய சவால், அதாவது மக்களுக்கு வந்து எப்படி நம்பிக்கை கொடுக்கறது. இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 925,000, அதாவது 1,000,000 ரீச் பண்ணிட்டாங்க அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸும் சேர்த்தீங்கன்னாக்கா. அது வந்து மிகப்பெரிய அச்சத்தை மக்கள் மத்தியில கொடுக்குது. அதன் காரணமா என்னன்னா, மக்கள் பணம் செலவு பண்றதுக்கு பயப்படுறாங்க. அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் பாத்தீங்கன்னாக்கா 12% டிராப் ஆயிருக்கு இந்த குவார்டர்ல. வாங்கறதுக்கு மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, வாங்கலன்னா அவங்க வியாபாரம் வந்து இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த கண்டிஷன்ல தான் கவர்மெண்ட் வந்து ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிற பட்ஜெட் இது. இந்த நூற்றாண்டுல நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையை வந்து கோவிட் வந்து நம்மள மிகப்பெரிய ஒரு பாதாளம் சொல்லுவோம், நம்ம அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. நம்மள இதுல இருந்து எப்படி நம்ம மீட்டு நாட்டை வந்து எப்படி இதுல இருந்து காப்பாத்துறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போடப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கை தான் இந்த பட்ஜெட்.
சரி, இந்த நிதிநிலை அறிக்கை யார் யாருக்கு பலன் உள்ளதாக இருக்கிறது கோவிந்தராஜன்?
இதுல பாத்தீங்கன்னா, அவங்க இந்த நிதிநிலை அறிக்கையோட மெயின் கோஷம் என்னன்னாக்கா, ஜாப் ஜாப் ஜாப், அதாவது வேலை வேலை வேலை, அதுதான் மெயினா அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா வேலை இல்லாம இருந்தா பணம் ரொட்டேஷன் ஆக, மெயினா அப்ஸ்கில்லிங் அண்ட் ரீஸ்கில்லிங் அப்படின்றதான் ஸ்லோகத்தை வைக்கிறாங்க. முதல்ல குறைஞ்சது பாத்தீங்கன்னா $1 billion வந்து ஜாப் ட்ரைனர் ஃபண்ட், 340,000 ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணம் கொடுக்குறாங்க. அது மூலியமா இலவசமாகவும் குறைந்த கட்டணத்திலையும் ஸ்கூல் லீவர்ஸ் ட்ரைனிங் எடுத்து அப்ஸ்கில் பண்ணிக்கலாம் ஜாப் பண்றதுக்கு. அப்புறம் 180,000 அப்ரண்டிஸ் ட்ரைனிஸ்க்கு வந்து 2.8 billion சப்சிடி கொடுக்கறது, அதாவது நீ பாதி சம்பளம் கொடுத்தா போதும்பா, மீதியை வந்து நாங்க பாத்துக்கிறோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீ வேலை கொடு, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடு, ட்ரைனிங் கொடுத்து அவங்களை அப்ஸ்கில் பண்ணு. இது இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறது வந்து நாட்டுக்கு வந்து நல்லது இல்லை, அவங்க கருத்துல கொண்டு இந்த இளைஞர்களை வந்து எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது, அதுக்காக பல பில்லியன் அவங்க செலவு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 50,000 நியூ எஜுகேஷன் ஷார்ட் கோர்சஸ், அக்ரிகல்ச்சர் செக்டர்ல, ஹெல்த் செக்டர்ல, ஐடி செக்டர்ல, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு ஷார்ட் கோர்ஸ் பண்றதுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க. அப்புறம் 12,000 காமன்வெல்த் சப்போர்ட் பிளேசஸ் ஹையர் எஜுகேஷன், அதாவது நீங்க வந்து ஒரு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அடிஷ்னலா சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் பாசிட்டிவா பார்க்கப்படுது. மெயினா வந்து ஜாபை கிரியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா நான் பாக்குறேன்.
சரி, தொழிலுக்கான பயிற்சி அதற்கு சலுகை கொடுக்குறாங்க. தனிப்பட்ட வரி சலுகைகள் ஏதாவது அறிவித்திருக்கிறார்களா?
கண்டிப்பா, இது வந்து பாத்தீங்கன்னா போன பட்ஜெட்ல July 2022 டாக்ஸ் ரிலீஃப் கொடுக்க போறேன் அப்படின்னு வந்து ஸ்காட் மாரிசன் கவர்மெண்ட் வந்து சொன்னாங்க. சரி, இன்னைக்கு என்ன கொடுக்கறது, அதாவது இன்னைக்கு வந்து நமக்கு பசி, ரெண்டு விதமான ரிலீஃப் கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து ஒன் ஆஃப் டாக்ஸ் ரிலீஃப், உடனடியா ஒரு டாக்ஸ் ரிலீஃப் கொடுக்கறது. இன்னொன்னு வந்து டாக்ஸ் கட், இது ரெண்டுமே சேர்த்து போனஸா நமக்கு இந்த வருஷம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஜூலைல இருந்தே, சோ இந்த 4 months போனதையும் சேர்த்து டாக்ஸ் கட்டும் டாக்ஸ் பெனிஃபிட்னு கொடுக்குறாங்க. இது மூலமா கிட்டத்தட்ட ஒரு 1,100,000 பேர் இதுல பயன்படுவாங்க. 17.5 billion எஸ்டிமேட் பண்றாங்க இதோட டாக்ஸ் கட்டோட மதிப்பு.
சரி, தனியார்களுக்கு அப்படியான வரி சலுகைகள், வியாபார நிறுவனங்களுக்கு என்ன அறிவித்திருக்கிறார்கள்?
ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வியாபார நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா, அந்த 50% இந்த ட்ரைனிங், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்களுக்கு இப்ப இன்னைக்கு வந்து 20,000 நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னா 10,000 கொடுத்தா போதும், அந்த 10,000 வந்து மீதி கவர்மெண்ட் கொடுத்துரும். சோ அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அவங்களுக்கு. இன்னொன்னு வந்து இந்த சிறிய மற்றும் நடுத்தர வியாபார நிறுவனங்கள், அவங்களோட சேல்ஸ் வந்து 5 billion குறைவா இருந்ததுனாக்க டிப்ரிசியேஷன் நம்ம சொல்லுவோம் தேய்மானம், 100% அவங்க எடுத்துக்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க, இன்னைக்கு வந்து வெஹிக்கிள் வாங்குறது, இல்ல ட்ரக்கு, இல்ல லேப்டாப், இல்ல கேஜெட்ஸ், இல்ல டூல்ஸ் ஏதாவது வாங்குறாங்க அவங்க, அந்த மாதிரி மிஷினரிஸ், அது மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து பெரிய நீளமா போகுது. அது வந்து பெரிய ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு. லாப நஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்துல வரும், அவங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்காது, இது ஒரு பெரிய கிஃப்டா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, போன வருஷத்துக்கு நீங்க டாக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா அந்த டாக்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க போன வருஷத்துல, இப்ப இந்த வருஷம் வந்து லாஸ் உங்களுக்கு, அந்த போன வருஷம் கட்டின டாக்ஸ வந்து நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி இந்த வருஷத்துக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அது மூலமா வந்து ஏற்கனவே கட்டின டாக்ஸ வந்து நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். சோ அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டாக்ஸ்னு கம்ப்ளீட் எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அது வந்து 47% இன்னைக்கு கட்ட வேண்டியது இருக்கு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட். சோ அது வந்து ஃபுல்லா எக்ஸாம்ப்டட்.
சரி, வியாபார நிறுவனங்களுக்கு அப்படியான சலுகைகள் என்றால் முதியோர் அல்லது ஓய்வூதியம் பெறுவோருக்கு ஏதாவது சிறப்பு அறிவித்தல்கள் விட்டுருக்கிறார்களா?
கண்டிப்பா இருக்கு. அதாவது ஏஜ் கேர் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பட்டியல் வந்து நீளுது யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா பார்க்கும்போது ஏஜ் கேர் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பென்ஷன் ஹெல்த் கேர் பெனிஃபிட் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதை தவிர்த்து இப்ப அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு என்ன ரெண்டு பேமெண்ட் கொடுக்குறாங்க, டூ கேஷ் பேமெண்ட். கிறிஸ்மஸ் அப்போ ஒரு $250, அடுத்த ஒரு $250 மார்ச்லயும் வந்து உயர்ந்துரும். இது வந்து உங்களோட பென்ஷனும் ரெகுலர் பேமெண்ட்ஸும் தவிர்த்து இது வருது. கிறிஸ்மஸ் டைம்ல அவங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கும் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டா ஒரு அவங்களுக்கு இருக்கும். இது $500 அவங்க கொடுக்குறாங்க கேஷ் பேமெண்டா.
SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் நேற்று அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை குறித்து கோவிந்தராஜன் அப்பு அவர்களுடன் அலசிக் கொண்டிருக்கிறோம். நேர்களிலே பலர் முதல் தரமாக வீடு வாங்க இருக்கிறார்கள், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, அப்படியானவர்களுக்கு அல்லது விவசாயத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அப்படியானவர்களுக்கான ஏதாவது சிறப்பு அறிவித்தல் இருக்கிறதா?
இருக்கு சஞ்சயன். அதாவது முதல் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியால வந்து வீடு வாங்குறதுன்றது ஒரு பெரிய சவாலா இருக்கு. 20% அதுக்கு டெபாசிட் வச்சிருக்கணும. 10,000 பேருக்கு இது சலுகை கொடுக்குறாங்க. 5% டெபாசிட் இருந்தா போதும், மீதி 15% வந்து கவர்மெண்ட் அதை சப்போர்ட் பண்ணும். லெண்டிங் மார்கேஜ் இன்சூரன்ஸ் கட்ட தேவையில்லை. முன்னாடி வந்து 700,000 வரைக்கும் வாங்கலாம்னு இருந்தது, 7 லட்சம் வரைக்கும் வீடு. லிமிட்டை மாத்திட்டாங்க. சிட்னில இருக்கிறவங்க வந்து 950,000 வரைக்கும் மேக்சிமம் நீங்க வீடு வாங்கலாம் அந்த வரைக்கு. மெல்பர்னுக்கு 850,000 வேல்யூக்கு, பிரிஸ்பன்ல இருக்கவங்களுக்கு 650,000 வேல்யூ. சோ இது மூலமா என்னன்னா ஒரு 10,000 நபர்கள் வந்து 5% டெபாசிட் மட்டும் வச்சுட்டு வீடு வாங்க முடியும், அவங்களோட கனவை வந்து நினைவாக்கும். அடுத்தது அக்ரிகல்ச்சர் கேட்டிங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு 328 மில்லியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்குறாங்க. அதோட டீடைல்டு லிஸ்ட் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல அங்க கவர்மெண்ட் கெசட்ல இருந்து.
மருத்துவம், சுகாதாரம் இதற்கு ஏதாவது புதிதாக அறிவித்திருக்கிறார்களா?
ஹெல்த்துக்கு வந்து இப்ப 4.9 பில்லியன் வந்து ஹெல்த் கேருக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல பண்ணிருக்காங்க. கோவிடோட வேக்சினேஷன்ஸ் வந்து வெளியில ரிலீஸ் ஆக போகுது சூனர். ஸோ அது மூலியமா எவ்வளவு பேருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அதுல எப்படி பண்றது, ஸோ முக்கியமா அதுக்கு தான் பெரிய செலவு பண்றாங்க. மொத்தம் ஒரு 5 பில்லியன் ரஃப்லி செலவு பண்றாங்க.
சரி, பெண்கள், பெண்களுக்கு சிறப்பாக ஏதாவது?
பெண்களுக்கும் பண்ணிருக்காங்க சஞ்சயன். அதாவது பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 240 மில்லியன் அவங்க வந்து ஸ்டெம் ஃபீல்டு, அதாவது மேக்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏரியால வந்து, அப்புறம் டீச்சிங் லைன், ஸோ அதுல டெவலப் ஆகிறதுக்கு கொடுக்குறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து விமென்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பை நம்ம பார்க்க முடியுது.
இந்த நிதிநிலை அறிக்கை இது அடுத்த வருடத்திற்கு தானே சமர்ப்பித்திருக்கிறார்கள்? அப்படி என்றால் இந்த அறிவித்த அனுகூலங்கள் அனைத்தும் அடுத்த வருடம் தான் மக்களுக்கு சென்றடையுமோ?
நல்ல கேள்வி. நிதிநிலை அறிக்கை ஆல்வேஸ் வந்து 1 இயர் இன் அட்வான்ஸ் தான் பண்ணுவாங்க, அதாவது அடுத்த வருஷத்துக்கு இப்ப பண்ணுவாங்க. ஆனா அந்த டாக்ஸ் கட் அண்ட் டாக்ஸ் ரிலீஃப் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதுவும் ட்ரைனிங் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் வந்து பேக்டேட்டட், அதாவது ஜூலைல இருந்து இது எஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. மற்ற சலுகை பிசினஸ் ஓனர்ஸோட சலுகை எல்லாம் வந்து ஜூலைல இருந்து எஃபெக்டிவ் பண்றதுக்கான தகவல் வந்து வந்திருக்கு. பட் டாக்ஸ் கட் வந்து ஆல்ரெடி அவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஆஸ்திரேலியன் டாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து அட்வைஸ் கொடுக்கும். இது எப்படி உங்க கைக்கு கிடைக்கும், பணம் உடனே கிடைச்சிருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது வரைக்கும் நீங்க கட்டின டாக்ஸ், அதாவது ஜூலைல இருந்து இந்த அக்டோபர் மாசம் வரைக்கும் உங்களோட சம்பளத்துல பிடிச்ச டாக்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரவங்க சம்பளத்துல வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஒண்ணு, கையில கொடுக்க மாட்டாங்க எல்லாத்தையும், உங்களுக்கு உங்க ஃபியூச்சர் டாக்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். குறையும் போது என்ன ஆகும், உங்க சம்பளம் வந்து கைக்கு வந்து அதிகமா வரும். சோ அது உங்களோட சம்பளத்தோட நிலைமையை பொறுத்து, அது உங்களோட வேல்யூ பொறுத்து அது ஏறும் இறங்கும். சோ அது ஒரு பெனிஃபிட்டா கிடைக்குது. இது வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகுது, டாக்ஸ் கட்டும் டாக்ஸ் ரிலீஃபும்.
சரி, இறுதியாக கோவிந்தராஜன், முன்னர் கேட்டது போல இரண்டாம் உலக போரின் பின்னர் இது அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளில் மிக முக்கியமான நிதிநிலை அறிக்கை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
கண்டிப்பா, இது வந்து ஒரு பெரிய சவாலை வந்து நம்ம சமாளிச்சு மக்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம அரசாங்கங்கள் இருக்கு. இது நிதிநிலை அறிக்கை வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு, நீங்க சொன்னீங்க கரெக்ட் தான், அது அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ரெசெஷன் தாண்டி வேர்ல்டு வார்ல நடந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இப்போ அதுக்கு மேல, அதாவது இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம யாருமே பார்த்தது இல்லை. சரி, இது வந்து நிறைய கொடுக்குறாங்களே, இதெல்லாம் கொடுக்கறது சந்தோஷம்தான், ஆனா இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும், இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய கேள்வியா நம்ம மக்கள் மத்தியில இருக்கு. கடந்த பட்ஜெட்டும் சரி, வரவேண்ட பட்ஜெட்டும் சரி, இந்த பட்ஜெட்டும் சரி டிஃபிசிட்ல தான் இருக்கு, அதாவது பற்றாக்குறை. போன பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 85 பில்லியன் வந்து பற்றாக்குறை இருந்தது. இந்த பட்ஜெட்டை 213 பில்லியன் பற்றாக்குறைன்றது. இந்த நெகட்டிவ் என்ன பண்றது, நம்ம செலவு அதிகமா இருக்கு, வருமானம் இல்லை. இந்த செலவை வந்து நெகட்டிவ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கும். ஆஸ்திரேலியா வந்து இப்போ கடன் வாங்க ஆரம்பிக்கும். இந்த கடன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷமும் ஏறிக்கிட்டே போகுது. இது வந்து நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்குது. ஸோ இந்த வருஷம் 2021 வந்து நெட் டெட், அதாவது கடன் பார்த்தீங்கன்னா 703 பில்லியன் வருது. இது வந்து படிப்படியாக ஏறி ஏறி 2023-24 வந்து கிட்டத்தட்ட ஒரு 965 பில்லியன் தொடுது. அது வந்து கிராஸ் டெப்ட்னு பாத்தீங்கன்னாக்கா 1 ட்ரில்லியன் போயிடுது. அது 1 ட்ரில்லியன்றது ஒரு பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க சொன்னது கரெக்ட் தான், 2nd உலகப்போருக்கு அப்புறமா இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் தான். பட் அதே சமயம் இதெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கடன் வாங்கிதான் இதை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். பட் பாசிட்டிவ் சைட்ஸ் இதுல வந்து ஏதாவது பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்கா? இருக்கு கண்டிப்பா. என்னன்னாக்கா கரண்ட் ஜிடிபி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 2021 இந்த பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறம் இது வந்து -1.5K டச் பண்ணும்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து 7% இருக்கு மைனஸ் ஜிடிபி, அதாவது உள்நாட்டு உற்பத்தி. இது வந்து -1.5 வந்துடும் போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னலை கொடுக்குது. இதுக்கப்புறம் 2021-22 வந்து 4.75K ஜிடிபி ஏறுது பாசிட்டிவா, மீண்டும் சமநிலைக்கு வந்துருது. அது 2.75 ஏற்கனவே இருந்த ஜிடிபி, கோவிடுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜிடிபிக்கு வந்துருது. நல்ல ஸ்டெப் ஸ்டோனா தான் நான் பார்க்க முடியுது இந்த பட்ஜெட்டை.
மிக்க நன்றி கோவிந்தராஜன், மிக அழகாகவும் தெளிவாகவும் விளக்கினீர்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம்.
நன்றி சஞ்சயன், நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.